ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு மற்றும் மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலுக்கான அறிவிக்கை இன்று வெளியானதை அடுத்து வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. வாடிக்கையாளர்களின் கணக்குகள் மற்றும் தகவல்களை பாதுகாக்க வேண்டிய முழு பொறுப்பு வங்கிகளுக்கு இருப்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கு சமையல் எரிவாயு ஏற்றி வந்த 2 கப்பல்கள் பாதுகாப்பாக ஹோர்முஸ் நீரிணையை கடந்துள்ளன. இந்தியா அல்ஜீரியா இடையே வெளியுறவுத்துறை செயலர்கள் நிலையிலான ஆலோசனைக் கூட்டம் அல்ஜீஸில் நடைபெற்றது. உலக ஜூனியர் வூஷு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது. இதனையடுத்து இவ்விரு மாநிலங்களில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இம்மாநிலங்களில் அடுத்த மாதம் 23 தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரே கட்டத்தில் தேர்தல் நடைபெறுகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் 6 தேதி கடைசி நாளாகும். வேட்புமனுக்கள் வரும் 7 தேதி பரிசீலிக்கப்படும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 9 தேதி கடைசி நாளாகும். மேற்குவங்க மாநிலத்தில் முதல்கட்டமாக 152 தொகுதிகளுக்கான தேர்தல் அடுத்த மாதம் 23 தேதி நடைபெறவுள்ளது. 142 தொகுதிகளுக்கு 2 கட்டமாக அடுத்த மாதம் 29 தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியில் போட்டியிடும் 15 வேட்பாளர்கள் கொண்ட 2 பட்டியலை அக்கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இன்று வெளியிட்டுள்ளார். பெரம்பூரில் திருமதி திலகபாமா, தர்மபுரியில் திருமதி சௌமியா அன்புமணி, சேலம் மேற்கு தொகுதியில் திரு கார்த்தி, பெண்ணாகரத்தில் பாடி வே செல்வம், சேலம் வடக்கு தொகுதியில் திரு எஸ் சதாசிவம் உள்ளிட்டோர் போட்டியிடுகிறார்கள். நாட்டில் உள்ள வங்கிகள் அனைத்தும் சட்ட ரீதியாக அரசின் ஒழுங்குமுறை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அமைச்சர், வாடிக்கையாளர்களின் சேமிப்பிற்கு உத்தரவாதம் அளித்து அவர்களின் தரவுகள் அனைத்தையும் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு வங்கிகளுக்கு இருப்பதாக கூறினார். இந்திய ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதலின்படி வங்கிகள் சேகரிக்கும் KYC வாடிக்கையாளர்கள் தகவல் அனைத்தும் ரகசியமாக வைத்திருக்க வேண்டிய பொறுப்பும் வங்கிகளுக்கு இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். வாடிக்கையாளர் பாதுகாப்பு மற்றும் தரவுகள் தொடர்பாக 5 முக்கிய வங்கி சட்டங்கள் இருப்பதாக தெரிவித்த அமைச்சர், அவற்றை முழுமையாக கடைபிடிக்க வேண்டிய பொறுப்பு வங்கிகளுக்கு இருப்பதாகவும் கூறினார். முறைகேடாக வாடிக்கையாளர்கள் குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்வது தொடர்பான புகார்களுக்கு ரிசர்வ் வங்கி உள்ளிட்ட அமைப்புகள் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். 94,000 டன் சமையல் எரிவாயு ஏற்றிய இந்தியாவின் 2 கப்பல்கள் பாதுகாப்பாக ஹோர்முஸ் நீரிணையை கடந்துள்ளது. BWTYR மற்றும் BWELM ஆகிய கப்பல்கள் இன்னும் 2 நாட்களில் இந்திய துறைமுகங்களை வந்தடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. BWTYR கப்பல் நாளை மும்பை துறைமுகமும் BWELM கப்பல் நாளை மறுநாள் மங்களூர் துறைமுகமும் வந்தடைய உள்ளன. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. நட்பு நாடுகளின் கப்பல்கள் ஈரான் நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து இந்த நீரிணை வழியாக கடந்து செல்ல ஈரான் அனுமதி அளித்திருந்தது. முன்னதாக 92,612 டன் சமையல் எரிவாயு ஏற்றிய 2 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணை வழியாக மார்ச் 26-28 தேதிகளில் இந்திய துறைமுகங்கள் வந்தடைந்தன. மேலும் 92,712 டன் சமையல் எரிவாயு ஏற்றிய ஷிவாலிக் நந்தாதேவி கப்பல்கள் கடந்த மார்ச் 16-17 தேதிகளில் முந்த்ரா காண்ட்லா துறைமுகங்களை வந்தடைந்தன. குவைத்தில் மின் உற்பத்தி மற்றும் கடல் நீரை தூய்மையாக்கும் பணி நடைபெற்று வந்த தொழிற்சாலையில் ஈரான் நடத்திய தாக்குதலில் இந்தியாவைச் சேர்ந்த ஒரு தொழிலாளர் பலியானதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. குவைத்தின் மின்சாரம், நீர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் செய்தி தொடர்பாளர் திருமதி ஃபாத்திமா அப்பாஸ் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இந்த தொழிற்சாலையில் கட்டமைப்பு, இயந்திரங்கள் மற்றும் பொருட்களுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டிருப்பதாக கூறினார். விரைவில் மின் உற்பத்தி செய்யவும் குடிநீர் விநியோகம் மேற்கொள்ளவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அவசரகால தொழில்நுட்ப குழுக்கள் உடனடியாக அமைக்கப்பட்டு அதனை சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அப்பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி ஃபாத்திமா அப்பாஸ் தெரிவித்தார். இதனிடையே குவைத்தில் ஈரான் தாக்குதலில் உயிரிழந்த இந்திய தொழிலாளர்களுக்கு அந்நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் இரங்கல் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட சமூக வலைதள பதிவில், குவைத் அரசு அதிகாரிகளுடன் தாங்கள் தொடர்ந்து பேசி வருவதாகவும் அவர்களிடமிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் என்று நம்புவதாகவும் கூறியுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி அசாம் மற்றும் புதுச்சேரி கட்சி உறுப்பினர்களுடன் நமோ செயலி மூலம் இன்று உரையாட உள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த 10 ஆண்டுகளில் அசாம் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியடைந்துள்ளதாக கூறியுள்ளார். மத்தியிலும் மாநிலத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு உறுதி பூண்டிருப்பதாக கூறியுள்ளார். புதுச்சேரி கட்சி உறுப்பினர்களுடன் நமோ செயலி மூலம் கலந்துரையாட தாம் ஆவலுடன் இருப்பதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா அல்ஜீரியா இடையே வெளியுறவுத்துறை செயலர்கள் நிலையிலான 7வது ஆலோசனைக் கூட்டம் அல்ஜீர்ஸில் நடைபெற்றது. இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறையின் தெற்கத்திய நாடுகளுக்கான செயலர் டாக்டர் நீனா மல்ஹோத்ராவும் அல்ஜீரியா சார்பில் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை செயலர் திரு லார்னேஸ் மேங்ரோமேனும் பங்கேற்றனர். இது தொடர்பாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் எரிசக்தி, கல்வி, வர்த்தகம், இருநாட்டு மக்கள் தொடர்பு ஆகியவற்றில் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. திருப்பத்தூர் மாவட்டத்தில் அனைவரும் வாக்களிக்க வலியுறுத்தி நடைபெற்ற பேரணியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி, அடுத்த மாதம் 23ஆம் தேதி அனைத்து வாக்காளர்களும் தங்களது வாக்குரிமையை தவறாது செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்.
18 வயசுக்கு மேல யாருக்கெல்லாம் ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கோ அவங்களெல்லாம் ஓட்டு போட சொல்லணும். April 23 அன்னைக்கு மறக்காம எல்லாரையும் ஓட்டு போட சொல்லணும். தென் 18+ இங்க இருக்கிறவங்களுக்கும் என்னோட ரெக்வஸ்ட், நீங்களும் உங்க ரிலேட்டிவ்ஸ், உங்க ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கையும் சொல்லுங்க, யாருக்கெல்லாம் வாக்குரிமை இருக்கோ அனைவரும் April 23 அன்று தவறாமல் வாக்களிக்கணும். இந்த டைம் நம்ம மாவட்டம் வந்து 100% ஓட் பிளான் பண்றோம். அதாவது வாக்காளர் ஒருத்தர் கூட விடுபடாம வாக்களிக்கணும். அதுக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்.
மேற்காசிய போர் சூழலால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்து வருவதை அடுத்து ஆஸ்திரேலியாவில் கலால் வரி பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது. இதனை அறிவித்த அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் பேரலுக்கு $116 கூடுதலாக கடந்த 2 வார காலமாக நீடித்து வருவதை அடுத்து மக்களுக்கு இதனால் ஏற்படும் தாக்கத்தை குறைக்கும் நோக்கில் கலால் வரி குறைக்கப்படுவதாக அறிவித்தார். கனரக வாகனங்களுக்கான அனைத்து கட்டணங்களையும் வரும் 3 மாதங்களுக்கு நிறுத்தி வைப்பதாகவும் அவர் அறிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் உள்ள விக்டோரியா மற்றும் டாஸ்மேனியா மாகாணங்களில் எரிபொருட்களுக்கு முழுமையாக கலால் வரி நீக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வரும் சூழ்நிலையிலும் இலங்கைக்கு எரிபொருள் வழங்கிய இந்தியாவிற்கு நன்றி தெரிவிப்பதாக அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கே தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா அனுப்பியுள்ள பெட்ரோலியப் பொருட்கள் கப்பல் மூலம் கொழும்பு துறைமுகம் வந்து சேர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அண்மையில் இலங்கையில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் பற்றாக்குறை தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பேசியதாகவும் இதனை ஏற்று 38,000 மெட்ரிக் டன் பெட்ரோலியப் பொருட்களை இந்தியா அனுப்பியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேற்காசியாவிலிருந்து இலங்கைக்கு பெட்ரோலியப் பொருட்களை ஏற்றி வந்த கப்பல் நிறுத்தப்பட்டதால் இலங்கையில் பெட்ரோல் பற்றாக்குறை ஏற்படும் சூழ் நிலவியதாக திரு அனுரகுமார திசநாயக்கே தெரிவித்துள்ளார். உலக ஜூனியர் வூஷு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. சீனாவின் டியான்ஜின் நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 45 கிலோ எடைப்பிரிவில் உபேந்திரோ தோங்கமும் 52 கிலோ எடைப்பிரிவில் நாங் மைத்தம் பான்ஹீபா சிங்கும் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினர். ஆசிய டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஞ்சலி ஜாக்கர் வெண்கலப்பதக்கம் வென்றார். மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஜூனியர் ஸ்கிராச் ரேஸ் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஃபிடே கேண்டிடேட்ஸ் செஸ் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா சீனாவின் விஇயை எதிர்கொள்கிறார். சைப்ரஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் சுற்றுக்காட்டம் இன்று மாலை 6:15 தொடங்குகிறது. முன்னதாக நடைபெற்ற முதல் சுற்றுக்காட்டத்தில் புள்ளி பட்டியலில் பிரக்ஞானந்தா, ஃபேபியானோ கருவானோ, ஜோவோக்கிர் சிந்தாரோவ் ஆகியோர் முதலிடத்தில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு மற்றும் மேற்குவங்க சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான அறிவிக்கை இன்று வெளியானதை அடுத்து வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. வாடிக்கையாளர்களின் கணக்குகள் மற்றும் தகவல்களை பாதுகாக்க வேண்டிய முழு பொறுப்பு வங்கிகளுக்கு இருப்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கு சமையல் எரிவாயு ஏற்றி வந்த 2 கப்பல்கள் பாதுகாப்பாக ஹோர்முஸ் நீரிணையை கடந்துள்ளன. இந்தியா அல்ஜீரியா இடையே வெளியுறவுத்துறை செயலர்கள் நிலையிலான ஆலோசனைக் கூட்டம் அல்ஜீஸில் நடைபெற்றது. உலக ஜூனியர் வூஷு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.